நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும், சூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும், சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும், சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும், 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும், பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே திருமூல அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவா, அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல், சொல்ல மட்ட குடியில் வான்மீயரோடு நற்றாள் காசி நல்லி தேவர், நற்றாள் காசி நல்லி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்ப, கோயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவெண்ணையூர் இடைக்காடர் சமாதி சேர்ந்த நிறமை காக்கவே, சமாதி காக்கவே, அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சர்வசமாதி அடைந்தனர் உலகம் முயவே. ஓம் கிரியா பபாஜி, ஓம் சிவாய்,
ஓம் சிவாய்.
இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வளமை போல வரும் கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமையும். அந்த முறையில் இன்று ஒரு கேள்வியும் இந்த குடும்பத்தினர் அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கும் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் பாபாஜி தெய்வீக குரல் புத்தகத்தில் இருந்து சில விளக்கங்களையும் பார்ப்போம். முதலாவதாக கேள்வி, அது கேள்வியாக வரவில்லை, உரையாடலாக வந்தது ஒரு சாதகரிடமிருந்து. அதாவது அந்த சாதகர் சில அருளாளர் ஒருவருடைய மூலிகை மருந்தை பயன்படுத்துகின்றார், அது அவருக்கு வெற்றி அளிக்கின்றது, அதில் அவர் மிகவும் அந்த வெற்றியை தன்னுடைய உடலுக்கு அதிலிருந்து மிக பயன் கிடைக்கின்றது என்பதை மிகவும் உணர்ந்த சந்தோஷத்தால், இவையெல்லாம் எங்கு தயாரிக்கப்படுகின்றது, எப்படி தயாரிக்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார். கேள்வி அப்படி கேட்பது பிழை அல்ல, ஏனென்றால் எல்லாவற்றையும் அறியத்தான் வேண்டும். ஆனால் அதில் ஒரே ஒரு விதிவிலக்கு, அருளாளர்களுடைய செயல்களால் வரும் இப்படியான மூலிகைகளுக்கு கேள்வி வைப்பது அவ்வளவு அழகல்ல. கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை என்று அருளாளர்கள் வாக்கு உண்டு. சில விடயங்கள் அருளாளர்கள் சித்த புருஷர்களால் எங்களுக்கு கிடைக்கின்றதென்றால் அதில் ஒரு கேள்விக்குறியும் இருக்கக்கூடாது. இருந்தாலும் அதில் எங்களுக்கு ஒரு விதமான பயனும் இல்லை என்பதை நாங்கள் உணர வேண்டும். இதற்கு பாபாஜியின் புத்தகத்தில் ஒரு இடத்தில் அவர் கொடுக்கின்றார், நாங்கள் எல்லா ஆன்மாக்களும் எல்லோருமே ஒரு விடயத்தை அறிந்தவுடன் இது சரியா பிழையா என்று சிந்திக்கின்றோம், அதை தர்க்கப்படுத்துகின்றோம் என்பார், விவாதிக்கின்றோம், அதில் ஒரு சரியான முடிவு வந்தால் அதை எடுத்து பயன்படுத்துகின்றோம், இல்லை என்றால் அதை விட்டு விடுகின்றோம். அப்போது அவர் அதற்கு சொல்லும் உபமானம் என்ன, இது தப்பானதல்ல இந்த கேள்வி. ஒரு வைத்தியரிடம் நாங்கள் போகின்றோம், வைத்தியர் எங்களுடைய நோய்க்கு நோயை குணப்படுத்துவதற்காக மாத்திரைகள் தருகின்றார், அதை வீட்டே கொண்டு வருகின்றோம், ஆனால் அது குணமாக வேண்டும் என்பதற்காக அதை சாப்பிடுகின்றோம், குணப்படுகின்றோம். ஆனால் அதை சாப்பிடாமல் எங்களுடைய நோயை குணப்படுத்தாமல் அதில் விவாதம் செய்து கொண்டிருந்தால் இந்த மாத்திரை வேலை செய்யுமா வேலை செய்யாதா, இது என்ன மாதிரி செய்யப்பட்டது? இதில் எங்களுக்கு ஏதாவது பிழையான விடயங்கள் வந்து விடுமா என்றெல்லாம் தர்க்கப்படுத்திக் கொண்டு நின்றால் அந்த நோயில் இருந்து விடுபட முடியாது. ஏனென்றால் நீங்கள் சென்றது வைத்தியரிடம், சாதாரண தெருவில் நிற்கும் ஒருவரிடம் அல்ல. ஆகவே அதை ஒரு உலக அவமானமாக எடுக்கலாம். அருளாளர்கள் நிலையில் வரும் விடயங்களை பரம்பொருளையும் குருவையும் முன்வைத்து நாங்கள் எதையும் செய்து கொண்டு போக வேண்டும் என்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து எல்லாவற்றையும் சேர்த்துத்தான் கூறப்படுகின்றது. தனியே அவர்கள் சொல்லும் கருத்து அல்ல. எதையும் நாங்கள் அவர்களை முன்வைத்து செய்யும் போது, செயல்படும் போது, செய்யும் போது என்பது செயல்படும் போது இந்த தர்க்கத்திற்கு இடம் இருக்கக்கூடாது. அதுக்கு பாபாஜியின் புத்தகத்தில் இன்னொரு உதாரணம் வருகின்றது. பலமுறை பார்த்திருக்கின்றோம், ஒரு ஆற்றில் தத்தளிக்கும் போது ஒரு வைக்கோல் ஒன்று மிதந்து கொண்டு வருகின்றது. அதை பிடிக்கின்றான், கரையேற முயற்சிக்கின்றான், நீந்தி கொண்டு போகின்றான். என்ன ஆனந்தம், என்ன குரு செயல், என்ன சிவ செயல் என்று போய்கொண்டிருக்கும் போது ஒரு கேள்வி வருகின்றது. இந்த கேள்வி போல், இந்த வைக்கலா என்னை காப்பாற்றுகின்றது? அவ்வளவுதான், மூழ்கி இறக்கின்றான். ஆகவே இந்த உபமானங்களை நாங்கள் அறிந்து நான் எனது என்பதிலிருந்து விடுபட்டால் இந்த கேள்வியல் வராது. ஆனால் அதிலிருந்து நாங்கள் விடுபட முடியாது உடனடியாக. ஆகவே கேள்வியல் புறக்கட்டும், ஆனால் அதிலிருந்து விலகிக் கொள்வோம். எதை முன்வைத்து விலகிக் கொள்வோம்? குருவையும் திருவையும் என்பது என்னுடைய தாழ்ந்த பதில். நன்றி. அடுத்ததாக இவர்கள் கோட்டிட்டு அனுப்பியிருக்கும் விடயத்தை பார்ப்போம். இந்த விடயங்கள் இந்த முறை கோட்டிட்டு அனுப்பியிருப்பது உலகிய சார்ந்த விடயமாக அனுப்பியிருக்கின்றார்களே, இதற்கு என்ன மாதிரி பாபாஜியின் அருளுடன் பதில் காணலாம் என்று கோடிட்டவுடன் அந்த பந்தியை பார்த்தவுடன் ரெண்டு பந்தி மூன்று பந்திகளை அனுப்பியிருந்தார்கள், மேலும் அனுப்பியிருக்கின்றார்கள். அதை முடிந்தால் பார்ப்போம். ஆனால் அதை வாசிக்க தொடங்கினேன் எனக்குள் ஒவ்வொரு வசனத்திற்கும் அர்த்தம் உண்டு என்பதை உணர்ந்தேன். அடியே அவர்கள் கோடிட்ட விடயங்கள். இரு வேறுபட்ட நாகரிகங்களின் மோதலால் இந்தியா மிகவும் பாதிக்கப்பட்டது. உடல் ஆன்மா சண்டையில் மாட்டிக்கொண்டது. அதை பற்றி வக்கிர அருவி போராட்டம். இன்றைய மனிதன் குதிப்பதற்கு குட்டையை தயார் செய்கின்றான். இரு நாகரிகங்களின் நன்மைகளையும் அறுவடை செய்ய நினைக்கின்றான். முரண்பாடுகளின் கலவையாக இக்கால வாழ்க்கை விளங்குகின்றது. அவ்வளவு அற்புதம். இதை ஒரு சாதாரண வசனமாக எடுத்து பார்த்தால் எல்லோருக்கும் மேலே நாட்டு கீழே நாட்டு வழக்கம், இதில் முரண்பாடு என்று பலவிதமாக நாங்கள் சிந்திக்கலாம். உள்ளே ஊடுருவும் போது அற்புத விளக்கம் இதற்குள் இருக்கின்றது என்பதை உணர்கின்றேன். அதாவது வேறுபட்ட நாகரிகங்களின் மோதலால் இந்தியா மிகவும் பாதிக்கப்பட்டது. இங்கு இந்தியா என்று சொல்வது ஆன்மாவை, வேறுபட்ட நாகரிகம் என்று சொல்வது உடலை. ஆகவே உடல் ஆன்மாவுக்கிடையில் வரும் பிரச்சனைகளால், மோதலால் இந்தியா பாதிக்கப்பட்டது என்றால் எங்களுடைய ஆன்மா பாதிக்கப்பட்டது. அடுத்த வசனம், உடல் ஆத்மா சண்டையில் மாட்டிக்கொண்டது. இதை வச்சுத்தான் அந்த பொருள் உணர்கின்றேன். அதுதான் சண்டை. மேலை நாடு கீழே நாடு என்று நாங்கள் உலகியலில் பார்த்தாலும் இங்கு ஆழமாக குறிக்கப்படும் கருத்து உடல் வேறு, ஆன்மா வேறு. அதுதான் சண்டை. அதை உணர்வது சண்டை. அடுத்ததாக, இதை பற்றி வக்கிர அறிவு போராட்டம். இன்றைய மனிதன் குதிப்பதற்கு குட்டையை தயார் செய்கின்றான். இந்த போராட்டத்தில் இறுதியில் வெல்வது உலகம் என்பதை பாபாஜி சொல்கின்றார். அதற்குத்தான் மனிதன் தயாராகின்றான். இந்த கேள்வியை, இந்த வக்கிர போராட்டத்தை தொடக்கி ரெண்டு பக்கமும் செல்லலாம், ஆன்மாவிடமும் செல்லலாம், உலகத்திடமும் உடலிடமும் செல்லலாம். அவன் உடலை நோக்கித்தான் செல்வான் என்பது எங்களுடைய கட்டுண்ட நிலையில் நாங்கள் இருக்கும் நிலை என்பதை பாபாஜி சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை உலகியல் சொல்லிக் கொடுக்கின்றார். அடுத்ததாக, இரு நாகரிகங்களின் தன்மையையும் அறுவடை செய்ய நினைக்கின்றார். சரி, அடுத்த முயற்சி, அவன் உடலை நோக்கி போகும்போது அதனால் இருக்கும் எல்லா சிற்றின்பங்களையும் எடுக்க வேண்டும் என்று இருக்கின்றான் என்று பொருள் கொள்ளலாம். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து பொறி புலன்களால் அதே நேரம் ஆன்மாவை நோக்கி செல்லும் போது உள்ளே அவன் ஆன்மீகத்தை அறுவடை செய்யும் நிலையையும் வைத்திருக்கின்றான். ஆகவே பாபாஜி என்ன சொல்கின்றார் சூட்சுமமாக, மனிதன் குதிப்பதற்கு குட்டையை தயார் செய்கின்றான், அதாவது உடலை நோக்கி செல்கின்றான். இரு நாகரிகங்கள் என்று சொல்வது உடலா ஆன்மாவா, அதன் நன்மையையும் அறுவடை செய்ய நினைக்கின்றான். எனக்கு உடலும் வேண்டும், ஆன்மாவின் அறுவடையும் வேண்டும். ஆன்மீகம் முரண்பாடுகள் கலவையாக இக்கால வாழ்க்கை விளங்குகின்றது. எவ்வளவு அருமை! அதனுடைய உள்ளர்த்தம் என்ன? மனிதர்களே, நீங்கள் இவற்றில்தான் தங்கியிருக்கின்றீர்கள். இதற்காகத்தான் நான் சொரூப சமாதி நிலையில் உங்களை காக்க வருகின்றேன். இந்த இரண்டையும் அனுபவிக்க விடுகின்றேன். ஒரு நேரத்தில் நீங்கள் ஆன்மாவை நோக்கி திரும்புவீர்கள். இந்த சாதனையில் பயிற்சி செய்து கொண்டு போனால் மாத்திரம் என்று பாபாஜி அதற்குரிய பதிலை தருகின்றார். கிரியா யோகத்தின் மூலம் எவ்வளவு அற்புத அடிப்படை கருத்து! இது சைவ சித்தாந்த அடிப்படை இல்லை என்றால் புரியாது. உலகம், உடல், ஆன்மா என்று விட்டு போய்விடுவோமே தவிர இந்த வித்தியாசங்கள் தெரியாது. அடுத்தது சொல்கின்றார், இக்கால வாழ்க்கை விளங்குகின்றது. துன்பம், ஏழ்மை, வறுமை ஆகியவற்றின் கூக்குரல் ஒரு புறம், தனித்துவம், சமநிலை, சுதந்திரம், நட்பு அதாவது அன்பு ஆகியவை மறுபுறம். என்ன முரண்பாடு! பாபாஜி கேள்விக்குறி போடுகின்றார். நல்லவை எல்லாம் ஒரு புறம், மற்றவை கெட்டவை எல்லாம் மறுபுறம். மனிதன் பாது பாதி, விலங்கு பாதி என்று பாடினார்கள் சிலர். அதை சூட்சுமமாக சொல்கின்றார். அடுத்த வசனம், மனிதனே உன்னை அறி. எவ்வளவு அழகான வசனம்! ரமண மகரிஷி கூறிய வசனம்தான். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பாபாஜியினால் அதை உணர்ந்த வசனம் அவரினால் பிரசுரிக்கப்பட்டது 1952 இந்த புத்தகத்தில். மனிதனே உன்னை அறி என்பதே அதற்குரிய மருந்து. பாபாஜி மருந்து தந்து விட்டார். எங்களை நாங்கள் அறிய வேண்டும் என்பது ஆன்மாவை அறி. அடுத்ததாக, எனக்கு சாந்தி இல்லை என்று குரல் கேட்கின்றது. எல்லாம் இருக்கின்றது, ஆனால் அடிப்படையில் ஏதோ குறை. எல்லோரும் சாந்தியை விரும்புகின்றனர், சுகத்தை நாடுகின்றனர். இவை ஆன்மீக குணங்கள். உள்நோக்கி போவோம். சைவ சித்தாந்தத்தை வைத்து இதன் கருத்து என்ன? எனக்கு சாந்தி இல்லை என்று உரக்க குரல் கேட்கின்றது. எல்லாம் இருக்கின்றது, சாந்தி இல்லை என்கின்றார், பின்னர் எல்லாம் இருக்கின்றது என்கின்றார். இது என்ன? ஆன்மா அனாதியானது. எங்களிடம்தான் கடவுளும் இருக்கின்றார், பாசங்களும் உண்டு, இரண்டும் எங்களுக்குள் தான். ஆனால் எந்த நிலைக்கு நாங்கள் செல்வதென்பது எங்கள் கையில். இதனுடைய அர்த்தம் என்ன? எல்லாம் இருக்கின்றது என்பது உயிர் என்பது ஒளிமயமான ஒரு பொருள். ஆன்மா சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அதை மறைக்கின்றது எது? ஆணவ மலம். அதுவும் அனாதியிலேயே மறைத்துக் கொண்டிருக்கின்றது உயிரை. ஆகவே அந்த மறைப்பில் இருந்து நாங்கள் விலக வேண்டுமென்றால் அந்த இருள் சூழ்ந்த ஒளியை நாங்கள் மேலும் ஒளியாக்க முயல வேண்டும் என்பது இங்கு சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. அதாவது நாங்கள் இருள் அல்ல, ஆனால் அதை புரியாததால் நாங்கள் இருள் என்று நினைத்து வாழ்கின்றோம். நாங்களும் இறைவனைப் போல் ஒளி, ஆணவத்தைப் போல் இருள் அல்ல. ஆகவே அந்த ஆணவ இருள் எங்களை மறைக்கின்றது, ஆனால் நாங்கள் ஒளி. ஆகவேதான் அதுக்கு உபமானம் சொல்லலாம், சூரிய ஒளியை மேகங்கள், கருமேகங்கள் மறைத்தாலும் அந்த மேகம் ஒரு நேரம் நீங்கும் போது சூரிய ஒளி மீண்டும் தெரியும் என்பது மிகவும் சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியரால் சொல்லப்படும் உபமானம். ஆகவே எங்களை சூழ்ந்து இந்த இருள் இருக்கின்றது ஆன்மாவை. அது அகல வேண்டுமென்றால் நாங்கள் குருவருள் திருவருள் நிற்க வேண்டும். இறுதியில் முழுமையாக அகல வேண்டுமென்றால் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. அடுத்ததாக சொல்கின்றார், அடிப்படையில் ஏதோ குறை எல்லோருக்கும் சாந்தியை எல்லோரும் சாந்தியை விரும்புகின்றார்கள். அடிப்படையில் ஏதோ குறை இருக்கின்றது. சுகத்தை நாடுகின்றனர், அவை ஆன்மீக குலங்கள் என்பதற்குத்தான் இந்த முறையில் நாங்கள் பதில் கண்டோம். அதாவது இந்த இருளும் ஒளியும், நாங்கள் எப்பவுமே ஒளி, இருள் நாங்கள் இருளால் மூடப்பட்டிருக்கிறோமே தவிர நாங்கள் இருள் அல்ல. ஆகவே நாங்கள் அந்த முழுமையான சூரிய ஒளியை, அதாவது குருவை திருவை நாடி நிற்போமாக இருந்தால் எங்களுடைய மறைக்கப்பட்ட ஒளி மீண்டும் பிரகாசமடையும் என்பது இதனுடைய பொருள் சைவ சித்தாந்தத்திலிருந்து. அடுத்தது சொல்கின்றார், மனிதன் யந்திரமாக மாறுவதை அவனது அந்தராத்மாவே எதிர்க்கின்றது. எவ்வளவு அருமை! மனிதன் யந்திரமாக மாறுவதை, அதாவது நாங்கள் இந்த உலகியலில் யந்திரமாக செயல்படுகின்றோம் என்று உலகியலில் எடுக்கலாம். இங்கு யந்திரம் என்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து என்னத்தை நாங்கள் புரிந்து கொள்ளலாம்? எங்களுடைய மன ஓட்டத்தை சொல்கின்றார் பாபாஜி. ஆகவே எங்களுடைய மன ஓட்டத்தை நாங்கள் அகப்படுவதை எங்களுடைய ஆன்மாவே எதிர்க்கின்றது என்கின்றார். உண்மை. ஏனென்றால் அந்த மன ஓட்டத்துக்குள் நாங்கள் இருப்பதால் தான் ஆன்மாவை அறிய முடியவில்லை. அதால் தான் அந்த ஆன்மா அதை எதிர்க்கின்றது என்று உலகியல் சொற்களில் எங்களுக்கு ஊட்டுகின்றார் பாபாஜி. ஆனால் அடிப்படை தெரியாவிட்டால் புரியாது. அதான் சைவ சித்தாந்தம் சொல்லித் தருவது. ஆகவே மனதை வெல் என்கின்றார் சைவ சித்தாந்த அடிப்படையில். இந்த மனம் என்ன செய்கின்றது, ஏன் வெல்ல வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. பொறியியலில் இருந்து வரும் விடயங்களை மனம்தான் பற்றி கொள்கின்றது. அந்த கரணத்திலிருந்து அதற்கு மிச்ச மூன்றும் துணை போகின்றது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அகங்காரம் தான் ஊக்குவிக்கின்றது. பற்று பற்று விட்டுடாதே, அது உன்னுடையதுதான், பற்று பற்று என்று சொல்லுகின்றது. அதே நேரம் ஆன்மீகம் சொல்கின்றது, குரு திரு சொல்கின்றார்கள், அது உன்னுடையதல்ல, விட்டு விடு விட்டு விடு, நீ தப்பி விடுவாய் என்கின்றார்கள். அதுதான் வித்தியாசம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அடுத்தது சொல்லப்படுகின்றது, ஆன்மீக பசிக்கு இந்த சித்திகள் தேவை. நாத்திகம், பொருள் முதல்வாதம் ஆகியவை இருந்தாலும் இறுதியில் தெய்வீகத்தை ஏற்காமல் இருக்க முடிவதில்லை. இந்த தர்க்கத்தை மீண்டும் கொண்டு வருகின்றார் பாபாஜி, தொடங்கிய தர்க்கத்தை. இவையெல்லாம் இருக்கின்றது இந்த உலகத்தில், ஆனா இறுதி முடிவு ஆன்மீகம் என்பது இறுதியில் தான் தெரிய வருகின்றது என்று சொல்கின்றார். அதை உலகியலில் பார்த்தால் நாங்கள் மரண தருவாயில் இருக்கும் போதுதான் இது சிறிதளவு இந்த உடலில் எங்களுக்கு புலப்படும். ஆனால் அந்த நேரம் நாங்கள் இந்த உடலில் செய்பவற்றை கடந்து விடுவோம். மறு உடலில் தான் மீண்டும் அது தொடக்க புள்ளியாக தொடங்கும் என்பது பாபாஜியின் செய்தி. அடுத்தது சொல்கின்றார், கெட்டவன் கூட நல்லவன் என்று அழைக்கப்படுவதை ஏன் விரும்புகின்றான்? தங்கள் பொய்மையை, தீமையை, சூழ்ச்சியை ஏன் எல்லோரும் மறைக்க முயல்கிறார்கள்? பெருந்தன்மை, தாராளம், உலக நன்மைக்கு வாழ்வது போன்ற நற்குணங்களை உடையவராக அழைக்கப்படுவதை நாம் ஏன் விரும்புகின்றோம்? உலகின் எப்பகுதிக்கும் சென்று அங்கு ஒரு சிறு குழந்தையையோ அல்லது மிக கொடுமையான மனிதனையோ சோதித்து பாருங்கள், மனிதனுக்குள் தெய்வீகம் இருப்பதற்கான நிரூபணம் தெரிகின்றது. இதனுடைய கருத்து என்ன? சைவ சித்தாந்தத்தில் இருந்து முதல் பார்த்ததுதான், ஆன்மா ஒளிமயமானது, இறைவனை போன்றது. அதில் மறைக்கப்பட்டிருக்கின்றது ஆணவ மலத்தால். அதனால் தான் நாங்கள் ஒளியானவர்கள் என்பது எங்களுக்கு புரியவில்லை. அதற்காகத்தான் உலகியலில் ஒரு இடத்தில் போய் ஒரு குழந்தையையும் ஒரு சரியான முறையில் நடக்காத மனிதனையும் உற்றுப்பார், இந்த வித்தியாசம் விளங்கும் என்று சொல்கின்றார்கள். ஏனென்றால் இருவர்களுக்குள்ளும் இருப்பது ஒளி என்பது பாபாஜியின் கருத்து. உலகின் எந்த பகுதி சொல்லிவிட்டார். அடுத்ததாக கோடிடுகின்றார்கள், இளைஞர்கள் இளம் பெண்கள் நடுவே சுவரின் உரிமையை விரும்புகின்றனர். ஏன் இந்த ஆசை? முழுவதுமாக அழிவதை மனிதனுக்குள் இருக்கும் தெய்வீகம் எதிர்க்கின்றது. பெயரை பரப்புவது என்பது விளையாட்டின் ஒரு பகுதி மட்டும் இன்று அன்று ஒரு பகுதி மட்டும் அன்று இதனை நுட்பமாக ஆராயுங்கள் என்று சொல்கின்றார். இதை உலகியலில் வைத்துக் கொடுக்கின்றார் இந்த விளக்கத்தை. ஏனென்றால் இந்த கெட்டவற்றில் ஒன்று காமம், அதற்காக ஒரு பெண்ணை உருவாக்கி கூறுவதாக இது அமைகின்றது. ஆனால் உள்நோக்கி பார்க்கும் போது, சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் பார்க்கும் போது, இது அப்படியான பெண்களை ஒதுக்கி ஆண்களை உயர்த்தும் ஒரு வசனம் அல்ல. ஏனென்றால் சைவ சித்தாந்தம் அந்த அற்புதத்தை எங்களுக்கு சொல்லி தந்து விட்டது. நாங்கள் எல்லோருமே பெண்கள், ஒரே ஒரு ஆண்மகன் தான் அது பெரம்பொருள். ஆகவே இதில் பெண்கள் தங்களை நோக்கி ஏதோ சாறை வந்திருக்கின்றது என்று யோசித்து விடக்கூடாது. இது அடிப்படையான விடயம். நாங்கள் எல்லோருமே பெண்கள், இறைவன் ஒருவன் தான் ஆண். அதை புரிந்து விட்டோம் என்றால் இந்த விளக்கத்துடன் நாங்கள் அதிலிருந்து தப்பலாம் என்பது ஆன்மீக அடிப்படை கருத்து சைவ சித்தாந்தத்தில் இருந்து. அதை விட்டுவிட்டு ஒரு பெண்ணின் காமத்துக்குள்ளான அகப்படுகின்றான் என்ற முறையில் பார்த்தால் அது உலகியலில் பொருந்தும். அவ்வளவுதான் உங்களுக்கு கிடைக்கும் என்பது இதில் ஒரு உணர்வுபூர்வமான விடயம் எனக்கு தென்படுவது. அடுத்ததாக நிஷ்கர்மியத்திலிருந்து சாந்தி பிறக்கின்றது, தியாகத்திலிருந்து சுகம் வெளிப்படுகின்றது. முதலில் எவ்வளவு விலகி இருக்க முடியுமோ அவ்வளவு விலகியிருங்கள். கர்மியான ஒரு வசனம் என்று நினைக்கின்றேன். நிஷ்கர்மியத்திலிருந்து சாந்தி பிறக்கின்றது. நிஷ்கர்மியத்தை என்று சொல்வதென்றால் அதை நாங்கள் ஒரு ஆன்மீக சொல்லுக்குரிய பொருள், நாங்கள் ஆசைகளில் இருந்து விலக வேண்டும். நிஷ்கர்மியம் என்றால் ஆசைகளில் இருந்து விலகுது. நிஷ்கர்மியத்தில் இருந்து சாந்தி பிறக்கின்றது. ஆசைகளில் இருந்து விலத்திவிட்டால் சாந்தி, அமைதி. அடுத்த வசனம், தியாகத்தில் இருந்து சுகம் வெளிப்படுகின்றது. நான் எனதை நாங்கள் தியாகம் செய்து விட்டோம் என்றால் நாங்கள் சுகமாக இருக்கின்றோம் என்பது அர்த்தம். அதனுடைய ஆழ்ந்த அர்த்தம் இறுதியில் ஆனந்தமாக இருக்கப் போகின்றோம் என்பது சைவ சித்தாந்தம் சொல்லித்தந்தது. முதலில் எவ்வளவு விலகி இருக்க முடியுமோ அவ்வளவு விலகியிரு என்று சொல்கின்றார் பாபாஜி. அதனுடைய கருத்து என்ன? நடப்பதெல்லாம் உண்மை. அதிலிருந்து விலத்த வேண்டுமென்றால் அதை சொல்லிக்கொண்டே வாழ்க்கையை கடந்து கொண்டு போகலாம், ஆனால் விலக மாட்டோம். அதிலும் பார்க்க பாபாஜியின் கருத்து இங்கு கொடுக்கப்படுகின்றது வேறொரு இடத்தில் இந்த புத்தகத்தில். விலத்தி இருத்தல் என்றால் நடப்பவற்றில் இருந்து சிறிது விலகி இருந்து சாட்சியாக இருந்து நடப்பதை பார் என்று பாபாஜி சொல்கின்றார். இன்றையான் வந்தி வாசிப்பில் ஒரு இடத்தில் நீ உன்னை அறி என்று சொல்கின்றார். சாதாரணமாக ரமண மகரிஷி அதை சொல்லி தந்திருக்கின்றார் அருளாளர்களை, நீ உன்னை அறி. அதற்குரிய பாபாஜியின் கொடுப்பெனவு இந்த புத்தகத்தில் ஒரு இடத்தில், நீ சாட்சி பொருளாக இரு என்பது சைவ சித்தாந்த கருத்து மாத்திரமல்ல, பாபாஜியின் கிரியா யோகத்தின் முதன்மை கருத்து. சாட்சியாக இருந்து பார்ப்பது எங்களுடைய சாதனையில் ஒரு பயிற்சி. ஆகவே அதைத்தான் இங்கு பாபாஜி கூறுகின்றாரே தவிர உலகியல் விடயத்தை அல்ல என்று நினைக்கின்றேன் அடியேன். ஏனென்றால் அவர் நடத்துகின்றார் இந்த சத்சங்கத்தை. மனத்திலும் இதயத்திலும் அமைதி இருக்கட்டும். கடவுள் குரு சமயத்தை பற்றி தெளிவான கருத்தினை கொள்ளுங்கள். கடவுளிடம் புரிந்து கொண்டது சைவ சித்தாந்தத்தில் இருந்து, குருவிடமும் புரிந்து கொண்டது சைவ சித்தாந்தம் கிரியா யோகத்தில் இருந்து. சமயத்தை பற்றியும், சமயம் என்பதையும் நாங்கள் ஒரு சில சத்சங்கத்துக்கு முன்னால் புத்தகத்தில் பார்த்து விட்டோம். சமயம் என்பது தன்னலமற்ற நிலை. இந்த மூன்றையும் சேர்க்கும் போது தெளிவான கருத்தை கொள்ளுங்கள். இந்த இறைவனும் குருவும் தன்னலமற்ற தன்மையின் தான் இந்த மூன்று நிலைகள். இந்த நிலையை நாங்கள் மூன்றையும் சேர்த்து பார்க்கும் போது எல்லாவற்றிற்கும் விடை ஒன்று என்று பாபாஜி கொள்ளுகின்றார். சேர்த்துக் கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் ஒன்று சேருங்கள் என்கின்றார் இந்த மூன்று விடயத்தை. அப்போது மனத்தில் ஒரு குறிக்கோள் உண்டாகும். அசுத்தமான ஏரியில் பிரதிபிம்பம் தெரியாது. இந்த மூன்றையும் நாங்கள் ஒன்றும் சேர்க்க ஒன்றாக சேர்த்து பார்க்காவிட்டால் நாங்கள் ஒரு அசுத்தமான ஏரியில் எங்களுடைய முகத்தை பார்ப்பதற்கு ஏரியை உருவத்தை பார்ப்பதற்கு ஏரியை பார்த்தாலும் அதில் எங்களுடைய உருவம் தெரியாது. ஏனென்றால் அது கலங்கிய நிலையில் உள்ளது. அதே நிலைதான் எங்களுடைய மனித குலத்துக்கு இருக்கின்றோம் நாங்கள். அந்த கலங்கிய இடத்தில்தான் நாங்கள் இருக்கின்றோம். அந்த கலங்கள் நீங்கும் போது எங்களுடைய பிரதிபிம்பம் தெரியும் என்கின்றார். அதுதான் சைவ சித்தாந்தத்தில் நீங்கள் ஆன்மாக்கள் என்றால் ஒளி, ஒளி என்றால் இறைவன். அந்த அதை மூடியிருக்கும் ஆணவ மலம் நீங்கும் போது நீங்கள் உங்களை அறிவீர்கள் என்பது சைவ சித்தாந்தம். அதற்கு இதை ஒரு உபமானமாக கொடுக்கின்றார் இந்த இடத்தில். அடுத்ததாக, அதுபோலவே குழப்பமுள்ள மனத்திலும் மனத்தில் உண்மை உறுதிப்படும் போது நிஷ்கர்மியம், அதை பார்த்து விட்டோம், ஆசையலற்ற நிலை, நிஷ்கர்மியமும் தியாகமும் தானே உண்டாகும். ஆகவே ஆசையற்ற நிலையும் அன்பு தொண்டு என்றதில் நாங்கள் எங்களுடைய தியாகம் மூலம் அந்த அன்பு தொண்டு தானாகவே உருவாகும் என்று இங்கு சொல்லப்படுகின்றது. அடுத்தது, இந்நிலையில் உலகம் உறந்து போகும். அருமை, இந்த அன்பு தொண்டு பக்தி சரணாகதி வழி நிற்கும் போது இந்த அன்பு தொண்டில் நாங்கள் முழுமையாக தன்னலமற்ற அன்பு தன்னலமற்ற தொண்டில் இருக்கும் போது உலகம் முழுமையாக இறந்து போகத் தொடங்கிவிடும். அதன் மூலம் பக்தி கிடைக்கின்றது முழுமையாக. அதன் மூலம் சரணாகதியில் நிற்கின்றோம், நிற்கப் போகின்றோம் என்பது இங்கு ஒரு உடயமாக நாங்கள் பார்க்கலாம். சைவ சித்தாந்த கிரியா யோகா உத்திகள் மூலம் இந்நிலையில் வந்து போகும். அடுத்தது சொல்கின்றார், சாந்தி, சாந்தியும் சுகமும் உண்டாகும். சாந்தியும் சுகமும் என்பது அன்பும் தொண்டும் மூலம் எங்களுடைய ஆன்மாவுக்கு கிடைக்கும் நிலை என்று பொருள் கொள்ளலாம். அதன் மூலம் சரண் பூதலின் உயர்நிலை ஏற்படும். சரணாகதியின் உயர்நிலை உனக்கு கிடைக்கும் என்று பாபாஜி சொல்கின்றார். அதுதான் அவருடைய நான்கு தங்க விதிகளின் உயிரோட்டம் என்று இங்கு பொருள் கொள்ளலாம். இப்போது இன்னும் உயர்ந்த சக்தியையும் மிகப்பெரிய சுகமும் உண்டாகும். அப்போது இன்னும் உயர்ந்த சாந்தியும் மிகப்பெரிய சுகமும் உண்டாகும். இந்த உயர்ந்த நிலை என்பது துரியம் துரியா தீதம் என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்வது போல உயர்ந்த ஆன்ம நிலையை குறிக்கின்றது. உலகியல் பாபாஜியின் கிரியா யோகா முறைப்படி சொல்ல போனால், உனக்கு உயரிய ஆனந்தமும் உன்னை நீ தன்னலமற்ற தன்மையில் நீ நின்றுவிட்டால் இந்த நான் மூன்று விதிகளிலும் அன்பு தொண்டு பக்தியில் உனக்கு சரணாகதி உண்டு. அதுவும் உயரிய சரணாகதியும் உண்டு என்று இங்கு கூறுகின்ற. இப்போது நான் படித்தது ரெண்டு பந்தி, ஆனால் ஒன்று மாத்திரம் புரிகின்றது. இவர்கள் கோடிட்டு அனுப்பியது ஒரு உலக சொற்களாக. நானும் இதை ஒரு தடவை படித்து விட்டு ரெண்டு தடவை படித்து விட்டு விட்டது உண்டு. ஆனால் இன்று அவர்கள் கோடிட்ட போது அதற்கு ஏதாவது பதில் வேணுமே என்று பாபாஜியிடம் கேட்டேன். பதில் வருகின்றது. அடுத்த இறுதியான பந்தியும் கோடிட்டிருக்கின்றார்கள், அதையும் பார்த்து விடுவோம். அமைதியான ஆனந்த வாழ்க்கை வாழ்வது எப்படி என்ற பிரச்சனை உலகம் தோன்றிய நாளிலிருந்தே உண்டு. அது எல்லோருக்கும் உண்டு உள்ள விடயம். இது பற்றிய எந்த விசாரணையும் நிரந்தர தீர்வினை அளிக்கவில்லை, அதுவும் உண்மை. ஆனால் காலங்காலமாக ஞானிகளும் முனிவர்களும் இதற்கான தீர்வினை பல வடிவங்களில் சொல்லி இருக்கின்றார்கள். அதுதான் ஞான நூல்கள். ஆனால் உலகம் வேறொன்றை விரும்புகின்றது, அதாவது மாயை. இதற்கும் நாங்கள் விரும்புகின்றோம். அதற்கு எதிரான விடயங்களை அலாவுதீனும் அற்புத விளக்கை போல் மாயா யாலத்தை ஆன்மீக லாபமாக எதிர்பார்க்கின்றோம். அதாவது நாங்கள் அற்புதங்களை நோக்கி நிற்கின்றோமே தவிர அந்தராமாவை பிடிக்கவில்லை என்பது அதனுடைய பொருள். அப்படி நின்றால் அடுத்து என்ன சொல்கின்றார்? அப்படி நிற்பவர்களுக்கு தெய்வீக அருளாளர்களாகிய பாபாஜி, அரவிந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், சேஷாத்ரி சுவாமிகள், ரமணர் ஆகியோர் பல மில்லியன் மக்களுக்கு விடுதலை தந்து காப்பாற்றி இருக்கின்றார்கள். அருளாளர்களுடைய நோக்கை பாபாஜி கொடுக்கின்றார். தன்னையும் சேர்த்து உலகில் ஒருமையாகவும் பிறருக்கு துன்பம் தராமலும் வாழ நம் குணநலங்களை வளர்க்க வேண்டும். அவ்வளவுமே எங்களுடைய குணநலன்களை அன்பு தொண்டு செயல்படுத்த வேண்டும் என்பது பாபாஜியின் இறுதி வசனமாக அந்த பந்தியில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரே ஒரு பந்தி இருக்கு, அதை சுருக்கமாக பார்த்து விடுவோம். ஏனென்றால் இவர்கள் எல்லாத்தையும் கோடு விட்டு விட்டார்கள். கிழக்கும் மேற்கும் அப்படி சேரும் பாபாஜி மட்டுமே அறிவார். ஆனால் நாம் அன்னையின் கருணையையும் பாபாஜியின் அருளையும் வேண்டி தொடங்கலாம் என்பது அவருடைய கூற்று. இங்கு கிழக்கும் மேற்கும் எப்படி சேரும் என்றால், இவ்வளவு நேரமும் இந்த அத்தியாயத்தில் படித்ததை வைத்து உடலும் மனமும் உடலும் ஆன்மாவும் என்பதை நாங்கள் உணர வேண்டும். உடலும் ஆன்மாவை நாங்கள் கிழக்கு மேற்காக பார்த்தாலும், ஏனென்றால் உடல் சிற்றின்பத்தை நாடுகின்றது, ஆன்மா பேரின்பத்தை விரும்புகின்றது. இது இரண்டு துருவங்களாக இருந்தாலும் இதை சேர்ப்பது எப்படி என்பதை பாபாஜி அறிவார் என்று சொல்கின்றார் பாபாஜி. அதுதான் கிரியா யோகா சாதனை பயிற்சி. ஆகவே இன்னொரு விதமாக இதற்கு பொருள் கொண்டால், கிழக்கும் மேற்குக்கும் எல்லாமே ஒன்றுதான் பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் ஒளி நுழைஞ்சது, ஒளி மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் போது அது கிழக்கும் மேற்குமாக தெரிகின்றது. அந்த மேகம் நீங்கும் போது கிழக்கும் மேற்கும் ஒன்று என்பது புரிகின்றது. அது திசையை குறிப்பதல்ல, ஆன்மீக வாழ்க்கையை குறிப்பது. ஆகவே பாபாஜியின் சொற்கள் எவ்வளவு அற்புதம். உலகியலில் சுட்டிக்காட்டிய சில விடயங்களை சொன்னாலும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து தெரிந்தால் இதை புரிந்து கொள்ளலாம் என்றவற்றையும் பாபாஜி உணர்த்துகின்றார். அதற்கு நாம் அன்னையின் கருணையையும் பாபாஜியின் அருளையும் வேண்ட வேண்டும். எவ்வளவு அருமை! சக்தி சிவம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே சிவம் தூக்கிய திருவடி மூலம் அருளை கொடுத்தாலும், சக்தி இந்த கருணை இல்லாவிட்டால் அந்த அருள் கிடையாதென்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அதனால்தான் சக்தி இரண்டு நிலைகளில் தொழிற்படுகின்றால், ஒன்று திரோதான சக்தியாகவும் மற்றது அருட்சக்தியாகவும் என்று படித்திருக்கின்றோம். நாங்கள் ஆசைகளை இச்சைகளை விரும்பும் போது திரோதான சக்தி மூலம் குழந்தைகளுக்கு சந்தோஷப்படுத்துகின்றார். ஆனால் அதை விட தயாராகிவிட்டோம் என்றால் அதில் எங்களை பக்குவப்படுத்தி தூக்கி அருட்சக்தி என்ற தாயிடம் கொடுக்கின்றால் ரெண்டும் ஒன்றுதான். கொடுத்தவுடன் அருட்சக்தி இறைவனுடன் நினைப்பதை இங்கு சூட்சுமமாக கிழக்கும் மேற்கும் எப்படி சேரும் என்று பாபாஜி கொடுக்கும் விடயம் என்று கொடுப்பது ரெண்டு விதத்திலும் பார்க்கலாம், ரெண்டும் ஒன்றுதான். ஆகவே பாபாஜியின் கிரியா யோகம் எவ்வளவு அற்புதமானது என்பது இப்போது இந்த கூற்றிலிருந்து அறிகின்றேன். அடுத்தது, பொது அன்பு சேவை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு குணநலன்களை வளர்க்க வேண்டும். மீண்டும் தங்க விதிகளில் இரண்டை உருட்டுகின்றார் பாபாஜி. முதலில் குணநலன், அதாவது அன்பு தொண்டு, பின்பு பக்தி, பின்பு தெய்வீக அறிவு. அன்பு தொண்டு வழி நின்றால்தான் பக்தியில் நாங்கள் தவழலாம். அந்த வழியில் நின்றால்தான் உங்களுக்கு தெய்வீக அறிவு கிடைக்கும் என்கின்ற அந்த நிலையைத்தான் நாங்கள் சாதகர்கள் இப்போது இந்த பயிற்சியை செய்து கொண்டிருப்போமாக இருந்தால் பாபாஜி எங்களை வழி நடத்துகின்றார். இந்த அன்பு தொண்டில் நாங்கள் முழுமையாக மாறாவிட்டாலும் அந்த வழியை பற்றியபடியால் எங்களுடைய பக்தியை சிறிதாக பெருக்கி அவர்களுடைய அறிவு நிலைக்கேற்றபடி, அறிவு திறனுக்கேற்றபடி எங்களுக்கு இந்த ஞான நூல்களிலிருந்து, இந்த சைவ சித்தாந்தத்திலிருந்து ஞான அறிவை பாபாஜி ஊட்டுகின்றார். எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள். அடுத்தது, அன்பு தொண்டு பக்தி சரணாக, அதாவது தொண்டு அறிவு தொண்டு பக்தி ஞானம் ஆகியவை சரியான வீதத்தில் கலக்க வேண்டும் என்கின்றார் பாபாஜி. எவ்வளவு அருமை! மீண்டும் அவருடைய சாதனை தான் இங்கு சொற்கப்படுகின்றது. அதாவது எங்களுடைய தேக உடம்பு, சுவாச உடம்பு, மன உடம்பு, அறிவுடம்பு, ஆத்ம உடம்பு, இவை எல்லாமே சமவிகிதத்தில் கலக்கப்பட வேண்டும் என்பதால் தான் இந்த ஐந்து உடலுக்குரிய பயிற்சியை சேர்த்து செய்ய வேண்டும் என்று பாபாஜி வலியுறுத்துகின்றார். அதுதான் இந்த சைவ சாரி கிரியா யோகத்தின் மகிமை என்பது இங்கு பாபாஜியினால் மீண்டும் பறைசாற்றப்படுகின்றது. இதை உணர வேண்டும் நாங்கள். அடுத்தது இறுதியாக இதன் உயரிய நிலை பராபக்தி. பராபக்தி என்பது கிரியைக்கு தாய், ஞானத்திற்கு மகள். இதுவே கிரியா யோகத்தின் சுருக்கமாகும். அருமை, இதை நாங்கள் முந்தியொரு கேள்வியாக பார்த்திருக்கின்றோம். இன்று இந்த விளக்கத்தின் பின் பார்க்கும் போது அற்புதம். பராபக்தி என்று இங்கு சொல்வதற்குரிய உள்பொருள் யோகம். இந்த பராபக்தி இன் உயரிய நிலைக்கு பாபாஜி எங்களை கொண்டு போகின்றார் என்றால், இந்த கிரியா யோகத்தின் உயரிய நிலைக்கு பாபாஜி எங்களை கொண்டு போகின்றார். இந்த பராபக்தி என்பது கிரியா யோகம். இது கிரியைக்கு தாய், ஞானத்திற்கு மகள். இதுவே கிரியா யோகத்தின் சுருக்கமாகும். அதாவது சைவ சித்தாந்தத்தில் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லப்படுகின்றது. சரியைக்கு பின் கிரியை, கிரியைக்கு பின் யோகம், யோகத்திற்கு பின் ஞானம். ஆகவே அந்த சைவ சித்தாந்தத்தின் அடிப்படைதான் கிரியா யோகம் என்பதை இங்கு பாபாஜி உணர்த்துகின்றார். அதாவது இந்த பராபக்தியாகிய கிரியா யோகம் உங்களுடைய கிரியை, சரியையிலிருந்து கிரியை நீங்கள் மேம்படும் போது கிரியைக்கு அது தாய், அதற்கு மேலானது. ஆனால் ஞானத்திற்கு அது மகள். அவ்வளவு அற்புதம். அதுதான் கிரியா யோகம். நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் இதை புரியப்படுத்துவதற்கு. ஓம் கிரிய பாபா, ஓம் சிவாய நமஹ. நன்றி. இப்போது இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இந்த சத்சங்கத்தில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். கோடி நன்றி, நமஸ்காரம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபா, ஓம் சிவாய நமஹ. ரவணய்யா, உங்களால் முடிந்த அளவு கருத்தை நீங்கள் சுருக்கமாக கொண்டு வாருங்கள். ஓம் கிரிய பாபாஜி நமஹ,
ஓம் சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ. இன்றைய சத்சங்கத்தில் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சுருக்கமாக சொல்ல விரும்புகின்றேன். என்று எனது மன ஓட்டத்தில் ஏற்பட்ட மாற்றுதல் காரணமாக நடைபெற்ற நிகழ்வுகளை அதை சைவ சித்தாந்த அடிப்படையின் கருத்துக்களில் கூறிய விடயத்தை நாம் படித்ததைக் கொண்டு நம்பிக்கையுடனும் வைராக்கியத்துடனும் வெல்லலாம் என்பதை புரிந்து கொண்டேன். அத்துடன் குணநலன்களை வளர்த்து அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதியில் வெற்றி காண்போம். நன்றி. ஓம் பிரியா பாபாஜி நமவோம், ஓம் சிவாய நமவோம்.
நன்றி ரவினையா. ஓம் கிரிய பாபாஜி நமவோம், ஓம் சிவாய நம. பாபாஜி திருவருள் அருளினால் என்று கிடைத்தது அரிய பொக்கிசம் என்பதை உணர்ந்திருக்கின்றீர்கள். அது மிகவும் அற்புதம். இது புத்தக வாசிப்பல்ல, அதை விடவும் மேலானது என்றபடியால்தான் அந்த அளவில் பாபாஜி உங்களை நிறுத்துகின்றார். அதற்கு மேல் உங்களுடைய கருத்தை கொடுக்க விடாது. ஆகவே அதற்கு நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம் பொருளுக்கும். அவங்கரிய பாபாஜி நமோ சிவாய நம. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா இருக்கிறீர்கள் நினைப்பில். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் சிவாய நம. இன்றைய சத்சங்கம் வழக்கம் போல் பாபாஜியுடைய கருணையால் சிறப்பான முறையில மாணவர்கள் கேட்ட கேள்விக்கு சிறப்பான முறையில பல அற்புதமான கருத்துக்களை சைவ சித்தாந்தத்தின் மூலியமாகவும் கிரியா யோக பயிற்சி மூலியமாகவும் நாம் உலகில் உயர்ந்து கொண்டு மன பேதையில் அலைந்திருக்கும் இந்த ஆன்மாவுக்கு சரியான ஒரு கோடி குறிப்பை காட்டி நம்மளை பேணி பாதுகாத்து வளர்த்து கொண்டு வரும் பாபாஜியினுடைய கூத்தின் அடிப்படையான ஒரு சத்சங்கமாகவும் சிறப்பான முறையில இன்றைக்கு பல கருத்துக்களை நான் உருவாங்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சிது. உங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைத்து கொண்டு வருது. இன்னும் கொஞ்சம் நமக்கு சைவ சித்தாந்தம் சிறப்பான அடிப்படை கருத்துக்களை வந்து கிடைக்க இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு தெளிவான ஒரு ரிசல்ட் வந்து பாபாஜி கொடுப்பார், கண்டிப்பா கொடுப்பார், கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கார், கொடுப்பாருன்றதை விட கொடுத்துக்கிட்டு இருக்காருன்ற சொற்கள் தான் எனக்கு வந்து அது மிகுதியாப்படுது. இந்த சத்சங்கத்தை கேட்கக்குள்ள எனக்கு பல எண்ணங்கள். நேற்று பாபாஜியினுடைய கருணையால ஒரு சிறப்பான மாணிக்க வாசகருடைய சிறப்பான ஆலயத்துக்கு அவர் போய் உருகி 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 ஒரு பாடிய பாடல் தலம். இதுவரையும் அடியன் போனதில்லை, பல ஆண்டு காலம் முயற்சி பண்ணியும் போகல. உத்தரகோசம் அங்கன்னு சொல்லிட்டு அந்த கோயில்ல மாணிக்க வாசகர் வந்து ரொம்ப சிறப்பா உத்தரகோச மங்கைக்கு அரசே அரசே அரசேன்னு சொல்லி பதறி 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 அந்த ஞான வேள்வி அவர் பாடுறாரு. அந்த இடத்துக்கு போய் சில அனுபவங்களை நான் பார்க்கக்குள்ள கிரியா யோக சாதகருடைய யோகியாருடைய ஸ்டூடெண்ட் எல்லாம் வர பார்க்கக்குள்ள எனக்கு ரொம்ப விகப்பா ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாவும் ஆயிடுச்சு, விகப்பாவும் ஆயிடுச்சு. அப்ப ஏதோ ஒரு விஷயத்துல பாபாஜி எல்லாரையும் ஆட்கொண்டு எல்லாரையும் சரிப்படுத்தி கொண்டுட்டு வராரு. சில ஒரு ஆணவத்துல நான் எனதுன்னு இருக்கிறவங்கள அப்படி இருந்தாலும் அவங்கள ஒரு பக்கம் வச்சுட்டு நம்மளெல்லாம் ஒரு அரவணைச்சு அத மாதிரி கொண்டுட்டு வராரே என்ற ஒரு சந்தோஷம். அந்த வகையில அந்த கூட்டத்துக்குள்ள இந்த கிரியா யோக சாதகர் எல்லாரும் இந்த சங்கத்து மூலமா இருக்கிறீங்க, கண்டிப்பா உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும், கிடைக்கும், கிடைக்கும். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமம், ஓம் சிவாய நம.
நன்றி கார்த்திகேய, மிகவும் அருமையாக சொன்னீர்கள். நீங்க சொல்லிக் கொண்டிருக்கும் போது எனக்கு வந்த உணர்வு, நான் இப்போது இந்த ஆன்மீக தல யாத்திரைகள் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை எங்களுடைய யோக பணிகளை செய்வதற்காக போகும்போது செய்கின்றேன். ஆனால் இப்போது செய்யும் தல யாத்திரை எல்லாம் பாபாஜி அதை ஒழுங்குபடுத்துகின்றார். என்னுடைய அடுத்த தலைவை இந்தியாவை நோக்கி செல்லும் போது எங்கு செல்ல வேண்டும் என்பதை சூட்சுமமாக அவர் செய்வது எனக்கு தூலத்தில் உணர்கின்றேன். கார்த்திகேயா இன்னொரு இடத்தையும் எனக்கு காட்டுகின்றார். அடுத்த முறை வரும்போது நீ அங்கே செல்கின்றாய் என்று பாபாஜி அவர் மூலமாக காட்டுகின்றார். அதே போல பேராசிரியர்கள் மூலம் எங்களுடைய ஐயா சோப்ராசம் ஐயா மூலமெல்லாம் இந்த புது இடங்கள் தென்படுகின்றன. ஆனால் எனக்கு தென்பட்டால் அது என்னுடன் முடிவதில்லை, மறந்து விடாதீர்கள் சாதகர்களே. உங்களை ஊக்கப்படுத்துகின்றேன், ஒவ்வொரு நிலையாக நீங்களும் அதில் பயணம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இப்போது கூட ஒரு சாதகர் குழு ஒன்று இன்னும் ஒரு 2-3 மாதங்களில் இந்த ஆன்மீக தல யாத்திரை செல்ல போகின்றது. விருப்பம் இருப்பவர்கள், அதில் இச்சை இருப்பவர்கள் அதை பற்றி பேசும்போது அவர்களுக்கு உதவி செய்கின்றேன். எல்லோரும் இந்த வழி வர வேண்டும், வருவீர்கள். ஆனால் ஒரு இடத்தை விட்டு மற்ற இடத்திற்கு நேரடியாக செல்ல வேண்டும் என்ற நினைவை மனதில் வைத்துக் கொள்ளாது, இதில் வளர வேண்டும். பாபாஜி சொல்கின்றார், மறைமுகமாக படிப்படியாக முன்னேறுங்கள் என்று கார்த்திகேயா இந்த திருத்தலத்தை பற்றி சொல்லிவிட்டார் என்றதற்காக கிரியா யோகா முறைப்படி செல்ல வேண்டிய சில திருத்தலங்களுக்கு நீங்கள் செல்லாது, இங்கு போவதல்ல நோக்கம். படிப்படியாக முன்னேறும் போது பாபாஜி கைப்பிடித்து செல்வார் என்பதுதான் அதற்குரிய பதில். ஆகவே அருமையான விடயத்தை கார்த்திகேயா சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, ஒரே ஒரு உண்மையான விடயம், அதுதான் உண்மை. நானும் உங்களுடன் சேர்ந்து இந்த சத்சங்கத்தில் வருபவற்றை படித்துக் கொண்டிருக்கின்றேன், அது முற்றிலும் உண்மை. நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமம், ஓம் சிவாய நமம்.